Welcome to another program of Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்கிற இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம்.
Today we are studying the book of Ezekiel in our study through the Bible.
வேதாகமம் முழுதும் என்கிற இந்த தொடரிலே இன்றைக்கு நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை தியானிக்க போகிறோம்.
We've just finished studying the book of Jeremiah.
எரேமியா புத்தகத்தை நாம் படித்து முடித்தோம்.
Ezekiel was a man who was greatly influenced by Jeremiah.
எசேக்கியேல் என்கிற இந்த மனிதன் எரேமியாவினாலே அதிகமாய் உதவி பெற்ற மனிதனாக இருக்கிறார்.
And he was in Babylon for at least 25 years.
பாபிலோனிலே குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் இருந்த ஒரு தீர்க்கதரிசி.
God had tried to save his people from having to go to Babylon through Jeremiah's preaching for 40 years.
எரேமியா தீர்க்கதரிசியினுடைய 40 ஆண்டு கால பிரசங்கத்தின் மூலமாக பாபிலோனுக்கு சிறையிருப்பாக போவதிலிருந்து விடுதலை பெறும்படியாய் தேவன் விரும்பினார்.
But they had not listened to Jeremiah.
ஆனால் எரேமியாவுக்கோ அவர்கள் கீழ்ப்படியவில்லை.
So the Lord said, okay, then you have to be punished.
சரி, நீங்கள் தண்டிக்கப்படத்தான் வேண்டும்.
Go and submit to the king of Babylon joyfully.
நீங்கள் சந்தோஷமாக பாபிலோனுடைய ராஜாவுக்கு நீங்கள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி சொன்னார்.
God does not want to chasten us.
தேவன் நம்மை சிட்சிக்க விரும்புவதில்லை.
But very often he has to.
ஆனால் அடிக்கடி அவர் அப்படி செய்ய வேண்டியதாக.
It's like as a father, no father likes to punish his children.
எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளையை தண்டிப்பதற்கு விரும்புவதில்லை.
But all children need chastening.
ஆனால் எல்லா பிள்ளைகளுமே சிட்சை தேவைப்படுகிறது.
Jesus, for example, never had to be chastened.
இயேசுவுக்கு சிட்சை தேவையே இல்லாமல்
as a man.
ஒரு மனிதனாக இருந்தபோது.
In everything he pleased the father.
ஏனென்றால் எல்லா காரியங்களிலேயும் தன்னுடைய தகப்பனை பிரியப்படுத்தினார்.
But even a man like Paul needed a thorn in the flesh because he was in danger of spiritual pride.
பவுலும் கூட, பவுலை போன்ற ஒரு மனிதனும் கூட ஆவிக்குரிய பெருமை என்ற அபாயத்தில் இருந்தபடினாலே அவனுடைய சரீரத்திற்கு ஒரு முள் தேவைப்பட்டது.
Jesus was the only one who walked as a man perfectly without ever displeasing the father anywhere.
இயேசு மட்டுமே தன்னுடைய பிதாவை எப்பொழுதும் பிரியப்படுத்தி அவருக்கு சிட்சை தேவையில்லாமல் ஒரு பூர்ணமான மனிதனான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
Always walking in humility.
எப்பொழுதுமே தாழ்மையிலே நடந்தார்.
Never in danger of spiritual pride.
எப்பொழுதுமே ஆவிக்குரிய பெருமை என்கிற அபாயத்தில் அவர் இல்லை.
But even the mighty apostle Paul was in that danger.
ஆனால் வல்லமையான அப்போஸ்தலன் பவுல் கூட அப்படிப்பட்ட அபாயத்தில் இருந்தார்.
So chastening becomes necessary when God sees we are going astray or have gone astray.
நாம் வழிவிலகி போய்விட்டோம் அல்லது போய்விடுவோம் என்று அறியும் பொழுது சிட்சை நமக்கு அவசியமாக.
When that happens, the best thing to do is submit to the chastening and accept it joyfully.
அப்படி சிட்சை நமக்கு நடக்கும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதில் அடங்கியிருப்பது நல்லது.
So God said to Judah, go to Babylon and accept my chastening for 70 years.
பாபிலோனுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சிட்சை 70 ஆண்டுகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று யூதாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்.
I'll bless you there.
அங்கேயும் கூட உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார்.
And some, like Daniel and his three friends, just obeyed and went immediately.
Danielum avanudaiya moondru nanbargalum pondra oru silar udanadiyaga keelpadindhu Babylonukku sendraar.
And some others who stayed on in Judah were forced to go.
யூதாவிலே தங்கியிருக்க வேண்டும் என்று விரும்பினவர்கள் வெளியே போவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள்.
But in Babylon also God was good to them and gave them these two prophets, Ezekiel and Daniel.
பாபிலோனிலே கூட தேவன் அவர்களுக்கு நல்லவராகவே இருந்து எசேக்கியேல் தானியேல் என்கிற இரண்டு தீர்க்கதரிசிகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்.
And this shows God's great love for his people even when they are backslidden.
தம்முடைய ஜனங்கள் பின்வாங்கி போனாலும் கூட தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை இது நிரூபிக்கிறது.
Ezekiel was the son of a priest and he was training to be a priest.
எசேக்கியேல் ஒரு ஆசாரியனுடைய மகனாக இருந்தான். இவனும் ஆசாரியன் இருப்பதற்காக பயிற்சி பெற்றான்.
But when he was 30 years old, God suddenly called him to be a prophet.
இவனுக்கு 30 வயதிலே தேவன் அவனை தீர்க்கதரிசியாக மாறும்படி அழைத்தார்.
You know, we can sometimes plan for a certain ministry and God may suddenly change our direction and call us to something completely different.
நாம் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கலாம். திடீரென தேவன் வேறு விதமான ஊழியத்துக்கு நம்மை அழைக்கலாம்.
Then we must be willing.
அப்பொழுது நாம் அதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
Actually, the life of a priest would have been much safer for Ezekiel than the life of a prophet.
எசேக்கியேலை பொறுத்த மட்டில் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதை காட்டிலும் ஆசாரியனாக இருப்பதே அவனுக்கு ஒரு பாதுகாப்பான வேலையாக இருந்திருக்கும்.
Priests were not usually killed. Prophets usually were.
தீர்க்கதரிசிகள் வழக்கமாக கொல்லப்படுவார்கள். ஆனால் ஆசாரியர்கள் அப்படி கொல்லப்படுவதில்லை.
A prophet has a very tough time because he suffers at the hands of the people.
ஜனங்களுடைய கைகளினாலே பாடுபடுகிறபடினாலே ஒரு தீர்க்கதரிசிக்கு எப்பொழுதுமே கடினமான நேரங்கள் தான் இருக்கும்.
And also God has very heavy demands on a prophet as to what how he should live.
தீர்க்கதரிசி எப்படி வாழ வேண்டும் என்பதிலே தேவனுடைய எதிர்பார்ப்புகளும் மிகவும் கடினமாகவும் அதிகமாகவும் இருக்கிறது.
Ezekiel could have avoided all that if he had just decided to be a priest.
நான் ஆசாரியனாகவே இருந்து விடுகிறேன் என்று தீர்மானித்திருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டமான பாதைகளை எசேக்கியேல் தவிர்த்திருந்திருக்கலாம்.
There are certain ministries that involve more suffering than others.
சில ஊழியங்கள் மற்ற ஊழியங்களை காட்டிலும் அதிகமான பாடுகளுடையதாக இருக்கிறது.
And we are not to compare our ministry with somebody else's.
நாம் மற்றவருடைய ஊழியத்தை நம்முடைய ஊழியத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது.
When Peter was told that he would have a very difficult time in the future, he asked the Lord, what about John? Is he going to have an easy time?
இயேசுவை பார்த்து பேதுரு தனக்கு எதிர்காலத்திலே கஷ்டமான சமயங்கள் இருக்கிறது என்று அறிந்த உடனே யோவானை பற்றி என்ன என்று இயேசுவிடத்தில் கேட்கிறார்.
And the Lord said, that's none of your business. அது
உன்னுடைய வேலை இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Just follow me.
நீ என்னை பின்பற்று.
Now here we see that Ezekiel responded as soon as God called him.
தேவன் அழைத்த மாத்திரத்திலே எசேக்கியேல் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம்.
And so we hear about him.
அவனை கொடுத்து நாம் கேள்விப்படுகிறோம்.
If he had not responded and chosen the easy path, we may have never heard the name Ezekiel at all.
எசேக்கியேல் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்திருப்பானால் அவனுடைய பெயரை நாம் இப்பொழுது கேள்விப்பட்டிருக்க முடியாது.
A number of people came into their ministry when they were 30 years old.
அநேக ஜனங்கள் 30 வயதில் இருக்கும்பொழுது ஊழியத்திற்கு வந்திருக்கிறார்கள்.
Joseph, David,
யோசேப்பு, தாவீது,
Jesus,
இயேசு,
and here we see Ezekiel.
இங்கே எசேக்கியேலையும் பார்க்கிறோம்.
I think most of the apostles too were around 30 when they started their ministry.
அநேக அப்போஸ்தலர்களும் கிட்டத்தட்ட 30 வயதாக இருக்கும் பொழுது தங்களுடைய ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள்.
That's a very significant age.
அது மிக முக்கியமான ஒரு வயது.
If God lays hold of you in your teenage years,
வாலிப நாட்களிலே உங்களை தேவன் பிடித்தார் என்று சொன்னால்,
and you are willing to submit to authority,
அதிகாரத்திற்கு அடங்கியிருக்க நீ விரும்பினால்,
be broken by God,
தேவனாலே நொறுக்கப்படுவதற்கு நீ ஆயத்தமாக இருந்தால்,
then the chances are very strong that by the time you are 30 or 35 years old, God will lead you into the ministry he has for you.
உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான ஊழியத்திற்குள்ளாய் உங்களை நடத்துவது நடத்தக்கூடிய தருணங்கள் மிகவும் நன்றாகவே இருக்கும்.
If there's a delay, it's because you're not broken quickly enough.
அதிலே தாமதம் இருக்குமேயானால் நீங்கள் இன்னுமாய் நொறுங்கவில்லை என்றுதான்
அர்த்தம். We read here in Ezekiel chapter 1.
எசேக்கியேல் 1 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
That one day God opened the heavens over Ezekiel and gave him visions of himself.
ஒரு நாளிலே தேவன் பரலோகத்தை திறந்து தம்மை குறித்ததான ஒரு தரிசனத்தை அவனுக்கு தருகிறார்.
And it says the hand of the Lord came upon Ezekiel.
தேவனுடைய கரம் எசேக்கியேல் மீது வந்தது என்று வாசிக்கிறோம்.
See, that expression occurs 7 times in Ezekiel.
எசேக்கியேலிலே இந்த பதம் 7 முறை வருகிறது.
And you see that in verse 1 and verse 3.
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்று.
Just like God gave a vision to Isaiah and to John before they went into a writing ministry.
தேவனுடைய ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக யோவானுக்கும் அதே சமயத்தில் எரேமியாவுக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தது போல,
in the same way God begins by giving Ezekiel a vision of himself.
எசேக்கியேலுக்கும் தம்மை குறித்ததான ஒரு தரிசனத்தை கொடுத்து தேவன் ஊழியத்தை ஆரம்பிக்க சொல்கிறார்.
Leads him into his ministry.
அதற்கு பிறகு ஊழியத்துக்குள்ளாய் நடத்துகிறார்.
We must have a clear vision of the Lord before we go into the ministry God has called us to.
தேவன் நம்மை அழைத்த ஊழியத்திற்கு போவதற்கு முன்பதாக நமக்கு தேவனை பற்றியதான ஒரு தெளிவான தரிசனம் தேவை.
And in chapter 1,
ஒன்றாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்,
he describes a vision that he saw.
அவர் பார்த்ததான ஒரு தரிசனத்தை அங்கே விவரித்து சொல்கிறார்.
And you read that in verse 6 onwards.
ஆறாம் வசனத்திலிருந்து அவைகளை வாசிக்கிறோம்.
Somewhat similar to the vision that John the apostle saw in Revelation later on.
இதற்கு பின்பாக அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விஷயத்தில் பார்த்த தரிசனத்திற்கு ஒத்திருக்கிறது.
And there are four pictures here.
இங்கே நான்கு காட்சிகள் இருக்கிறது.
One is four faces.
நான்கு முகங்கள் காணப்படுகிறது.
One is the face of a lion,
சிங்கத்தின் முகம்,
verse 10,
பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம்,
speaks of authority,
அது அதிகாரத்தை குறிக்கிறது.
The other was the face of a bull, verse 10,
பத்தாம் வசனத்திலே இன்னொரு முகத்தை நாம் பார்க்கிறோம், அது எருது முகம்,
speaks of service or sacrifice,
அது ஊழியத்தையோ அல்லது தியாகத்தையோ குறிப்பிடுகிறது.
And another is the face of an eagle,
இன்னொன்று கழுகு முகம்,
which speaks of our heavenliness,
அது நம்முடைய உன்னத வாழ்க்கையை குறிக்கிறது.
And the fourth is the face of a man, symbolizing compassion.
நான்காவது முகம் மனிதனுடைய முகம், அது மனதுருக்கத்துக்கு ஒப்பாயிருக்கிறது.
These are the characteristics that should be found in every servant of God.
ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரனிடத்திலேயும் இவ்விதமான குணாதிசயங்கள் காணப்பட வேண்டியிருக்கிறது.
Spiritual authority,
ஆவிக்குரிய அதிகாரம்,
willingness to sacrifice,
தியாகம் பண்ணுவதற்குரிய விருப்பம்,
to serve to any extent,
எந்த விதத்திலேயும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம்,
heavenly mindedness,
பரலோக சிந்தை,
and compassion,
மனதுருக்கம்.
And then Ezekiel saw some wheels within wheels in verses 15 to 20.
15th வசனத்திலிருந்து 20th வசனம் வரைக்கும் பார்க்கிறோம், அங்கே ஒரு சில சக்கரங்களை பார்க்கிறான்.
And it had a wheel going one direction and a wheel in the inside going another direction.
அந்த சக்கரமானது ஒரு திசையிலே சுற்றுகிறது, அதற்குள்ளாக இருக்கிற இன்னொரு சக்கரம் வேறு திசையிலே மாறி
சுற்றுகிறது. So you could move in any direction this instrument.
ஆகவே இந்த கருவியை எந்த திசையிலே வேண்டுமானாலும் நாம் செலுத்தலாம்.
Sometimes it go one direction, sometimes another direction.
ஒரு சமயத்திலே ஒரு திசையிலே ஓடும், இன்னொரு சமயத்தில் இன்னொரு திசை நோக்கி ஓடும்.
This is a picture of the sovereign working of God in different ways at different times.
தேவன் பல காலகட்டங்களிலே பலவிதமாக கிரியை செய்கிறார் என்பதனுடைய சர்வத்தையும் ஆளும் தன்மையை குறிக்கிறது.
North, south, east or west, whichever way the wheel goes, it's a picture of God's sovereignty everywhere.
கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எந்த திசையிலே போனாலும் இது தேவனுடைய மாட்சிமையை குறிக்கிறது.
And the servant of God must believe that wherever he goes, north, south, east, west, God is sovereignly working on his behalf there.
ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே எங்கே போனாலும் எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய ஆளும் தன்மை இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும்.
Now I want to show you something else.
இன்னும் ஒன்றை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
These living beings, verse 14, ran to and fro like bolts of lightning.
இந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடி திரிந்தன என்று பார்க்கிறோம்.
How quick their obedience was.
அவருடைய கீழ்ப்படிதல் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்று பாருங்க.
That's the way God wants his servants to obey.
அவருடைய ஊழியக்காரர்கள் இப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார்.
Lightning is the fastest thing we know in this world.
இந்த உலகத்திலே மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் அது மின்னல்.
Imagine obeying God like that.
அதுபோல நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால்
எப்படி இருக்கும்? No delay at all.
எந்த தாமதமும் இல்லாமல்.
As God says something,
தேவனுடைய சொல்லும் முன்பாகவே
we go.
தேவன் சொன்ன உடனே நாம் உடனே செய்கிறோம்.
The authority of God is something that we all need to know if we are to serve God in these days.
இந்த நாட்களிலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் நாம் தேவனுடைய அதிகாரத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்.
Then in verse 26 to 28.
26 முதல் 28 வசனங்கள் வரை.
Ezekiel sees a throne.
எசேக்கியேல் ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறார்.
And a rainbow.
அங்கே ஒரு வானவில்லையும் பார்க்கிறார்.
Verse 28, a symbol of the covenant.
28 ஆம் வசனத்திலே வானவில் அது உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது.
And then we see here there was a figure in the appearance of a man, the last part of verse 26.
26ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்க்கிறோம் அங்கே ஒரு மனிதனுடைய சாயலை போல ஒரு சாயல் இருக்கிறது.
Very similar to what John saw in Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எதை பார்த்தோம் அதற்கு ஒப்பாகவே இருக்கிறது.
This is the picture of Christ having all authority in heaven and earth.
இந்த மனுஷ சாயல் எதற்கொப்பா இருக்கிறது என்று சொன்னால் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் உடைய இயேசு கிறிஸ்துவுக்கு பாய்கிறது.
It's knowing this authority that we go forth to serve God.
இந்த அதிகாரத்தை அறிந்த பிறகுதான் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய புறப்படுகிறோம்.
And that's very important.
இது மிக முக்கியம்.
And God gave Ezekiel this vision before he commissioned him to serve him.
எசேக்கியேலை ஊழியம் செய்வதற்கு அவனை நியமிப்பதற்கு முன்பதாக தேவன் இந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தார்.
And what he saw physically, we must all see at least spiritually before we go out to serve God.
அவர் நிஜமாகவே பார்த்த அந்த தரிசனத்தை நாம் ஆவிக்குரிய ரீதியிலாவது தேவனுடைய ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக பார்க்க வேண்டும்.
So with that preparation, Ezekiel goes forth into the ministry.
இந்த ஆயத்தத்தோடு கூட எசேக்கியேல் இப்பொழுது ஊழியத்துக்குள்ளாக
போகிறார். Now we go to chapter 2.
இப்போ இரண்டாம் அதிகாரத்துக்கு நாம் போவோம்.
The Lord, here we see a picture of a man who is totally under the authority of God now.
இப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய அதிகாரத்தின் கீழாக முழுமையாக இருக்கிறதை பார்க்கிறோம்.
The Lord says, stand up on your feet.
உன்னுடைய கால் ஒன்று நில் என்று சொல்கிறார்.
And the spirit of God came upon him.
அவனுக்கு தேவனுடைய ஆவி வந்தது.
And he sat upon his, stood upon his feet.
அவன் கால் ஒன்று நின்றான்.
And he responds to whatever God is saying.
தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு உடனடியாக
கீழ்ப்படிய. And what does the Lord say to him?
அவனுக்கு தேவன் என்ன சொல்கிறார்?
He says in verse 6.
ஆறாம் வசனத்திலே பாருங்க.
Don't be afraid of these people.
மனுபுத்திரன் நீ இவர்களுக்கு பயப்பட வேண்டாம்.
Even if they are like thorns and scorpions.
நெருந்திகளைப் போலவும் முள்ளுகள் தேடுகளைப் போலவும் இருந்தாலும் நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்பட வேண்டாம்.
They may threaten you.
அவர்களை பயமுறுத்தலாம்.
There may be dark scowls on their faces.
அவருடைய முகங்களிலே நீ கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
You know the people were angry at Ezekiel.
எசேக்கியேல் மீது மக்கள் மிகவும் கோபம் கொண்டவர்களாக இருந்தார்கள்.
Every prophet faces opposition like this because they speak the truth.
அவர்கள் சத்தியத்தை பேசுகிறபடினாலே ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இப்படித்தான் எதிர்ப்பை சந்திக்கிறார்.
But the Lord told them, you got to speak my words to them whether they listen or not.
அவர்கள் கவனிக்கிறார்களோ இல்லையோ நீ என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு பேச வேண்டும் என்று தேவன் சொல்கிறார்.
See, most preachers try to find out what will make their congregations happy and preach that.
நம்முடைய சபையினர் எந்த செய்தியை கேட்டால் சந்தோஷமா இருப்பார்கள் என்று கண்டுபிடித்து அதற்கு பிறகு சில பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கிறார்கள்.
Most are like that.
அநேகர் இப்படித்தான்
இருக்கிறார். But a prophet is not bothered to find out what people like to hear.
ஆனால் ஒரு தீர்க்கதரிசியோ ஜனங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை பார்ப்பதில் அவனுக்கு அக்கறை இல்லை.
Listens to God.
அவன் தேவனுக்கு செவிமடுப்பான்.
Speaks what God tells him to speak.
தேவன் என்ன பேச சொல்கிறாரோ அதையே தான் பேசுகிறான்.
So this is very important to understand, and God's dealings with Ezekiel give us a clear picture of what it means to be a prophet.
ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பது என்ன என்பதை எசேக்கியேலோடு கூட தேவன் இடைப்பட்ட விதம் நமக்கு காண்பிக்கிறது.
And in chapter 3 the Lord told Ezekiel to eat a scroll.
மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு சுருளை புசிக்க முடியாது சொல்கிறார்.
Again you see something similar in the book of Revelation.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்ப்பது போலவே இங்கு இருக்கிறது.
This is a picture of eating God's word.
தேவனுடைய வார்த்தையை புசிப்பது இதற்கு ஒப்பாக இருக்கிறது.
I have to digest and absorb God's word into my system before I can give it out to other people.
தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக நான் அதை உட்கொண்டு அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும்.
And in verse 14 it says the spirit lifted me up and took me away and I went embittered in the rage of my spirit.
ஆவியனை உயர எடுத்துக்கொண்டது நான் ஆவியிலே உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன் ஆனாலும் கர்த்தருடைய கரமின் மேல் பலமாக இருந்தது.
Notice in many places in scripture the joint operation of the word of God and the Holy Spirit.
வேதத்திலே பல இடங்களில் நீங்கள் பார்க்கிறது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையும் ஆவியானவரும் சேர்ந்து கிரியை செய்கிறதை பார்க்கிறோம்.
We saw that in Genesis chapter 1 verse 2.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்திலே பார்த்தோம்.
We see it in all the ministry of all the prophets.
எல்லா தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்திலேயும் இதை பார்க்கிறோம்.
And every true servant of God who proclaims God's word must experience this joint ministry in his life.
தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனும் இந்த இருவரும் சேர்ந்து கிரியை செய்கிற ஊழியத்தை அனுபவிக்க வேண்டும்.
God's word and the Holy Spirit.
தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும்.
And sometimes we may not feel like going where the spirit is leading us.
சில சமயங்களிலே ஆவியானவர் நம்மை நடத்துகிற இடங்களுக்கு போவதற்கு நமக்கு மனதில்லாமல் இருக்கலாம்.
And it says here the spirit lifted me up and took me away but I went embittered in the rage of my spirit.
ஆவியானவர் என்னை எடுத்துக்கொண்டு உயரே கொண்டு போனார் ஆனால் நான் மனம் கசந்து போனேன்.
Now that means he didn't really want to go.
அவருடைய பொருள் என்னவென்றால் அவர் அங்கே போக விரும்பவில்லை.
But he still went.
ஆனாலும் போனார்.
Very often if you really want to be a servant of God you may have to go when you don't feel like going.
அடிக்கடி நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு நீங்கள் போக தேவன் உத்தரவிடுவார்.
If you go only where you feel like going you'll never be able to serve God.
எங்கு போக வேண்டும் என்று விரும்பிறலோ அங்கேயே நீங்கள் போவீர்களானால் நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது.
And there's nothing wrong in feeling uncomfortable.
எனக்கு போவதற்கு விருப்பம் இல்லையே என்று உணர்வதிலே தவறில்லை.
Or I don't feel like going.
எனக்கு போவது போன்ற உணர்வு எனக்கு இல்லை என்பதிலே தவறில்லை.
If you still go you are obedient.
அப்படி இருந்தும் நீங்கள் போவீர்களானால் நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள்.
Don't get condemned because you don't feel like going.
எனக்கு போக விருப்பம் இல்லையே என்கிற உணர்வினாலே நீங்கள் நொந்து
போகவில்லை.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு
சொல்றேன். Jesus didn't feel like drinking the cup in the garden of Gethsemane.
கெத்செமனே தோட்டத்திலே அந்த பாத்திரத்தை குடிக்க வேண்டும் போல உணர்வு இயேசுக்கு இல்லை.
In fact he even prayed, Lord Father take away this cup.
ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு இங்க கூடுமானால் நீங்க முடி தெரியும் என்று ஜெபித்தார்.
But he did not sin.
ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை.
We know he didn't sin.
அவர் பாவம் செய்யவில்லை என்று
நமக்கு தெரியும். So what about this feeling of not wanting to drink the cup? Wasn't that a sin?
ஆகவே எனக்கு குடிக்க வேண்டும் போல உணர்வு இல்லை என்கிற அந்த உணர்வு பாவமா?
No, it's not a sin.
இல்லை, அது பாவமே இல்லை.
It's a temptation.
அது ஒரு சோதனை.
And you can what about saying to the Father take away this cup?
ஆண்டவரே இந்த பாத்திரத்தை எடுத்து விடும் என்று சொல்லுகிற ஜெபம் என்ன?
Even that's not a sin.
அதுவும் ஒரு பாவம் இல்லை.
If you end your prayer by saying but father thy will not mine.
எப்படி என்றால் ஆனாலும் பிதாவே என் சத்தத்தின்படி இல்ல உம்முடைய சத்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஜெபத்தை முடிப்பீர்களானால் அது பாவம் இல்லை.
A great encouragement to us.
இது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும்.
You can go and pray anything in the world to your heavenly father.
இந்த உலகத்தில் எந்த ஜெபத்தை வேண்டுமானாலும் உங்களுடைய பரலோக பிதாவினிடத்தில் நீங்கள் ஏறெடுக்கலாம்.
Anything.
எந்த காரியமும்.
When I say anything I mean anything.
எந்த காரியம் என்று சொன்னாலும் நான் பொருட்படுத்தி தான் சொல்கிறேன். எந்த காரியத்தை வேண்டுமானாலும்
கேட்கலாம். Nothing is excluded.
எந்த ஒரு காரியமும் அதுக்கு விதி விலக்கே அல்ல.
You can ask the father for anything.
எந்த காரியத்தை வேண்டுமானாலும் தேவனுக்கு நீங்கள் கேட்கலாம்.
Or say you want to do this or you don't want to do this.
ஆண்டவரே இதை செய்ய விரும்புகிறேன் இதை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை.
Anything.
எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள்.
Why did?
ஆனால்
if you end your prayer with but not my will but thine
ungal jabathai aanalum en sutthathinudi alla aandavare en sutthathinudi aaga vendum endru jabippirlanal
then there is no sin
appadi aanal paavam illai
but if you don't conclude with that sentence
aanal indha vaarthiyila neengal mudikkavittal
you don't conclude with lord I want your will not mine
aandavare en sutham alla un sutthame aagattum endru jabikkavittal
then you have to be careful about what you ask
appadi aanal neengal kekkira kaariyathai koorthu neengal jaagrathai
I just want to encourage you that sometimes you don't feel like going and you still go because you're obeying god
neengal sila samayathile po oru இதற்கு ஆண்டவர் போக சொல்கிறார் போக வேண்டும் போல உங்களுக்கு உணர்வில்லை ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்கள்
you're still doing the right thing
நீங்கள் சரியான காரியத்தை தான் செய்கிறீர்கள்
there are many times I read the bible I'll tell you honestly when I don't feel like reading it
அநேக சமயத்தில் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு வாசிக்க வேண்டும் போல தோணவே இல்லை நேர்மையாக சொல்கிறேன்
don't get discouraged if you don't feel like reading the bible
வேதத்தை வாசிப்பதற்கு மனமே இல்லை என்று எண்ணுவதனாலே சோர்ந்து போக
வேண்டாம்
அது பாவம் இல்லை
that's because we've got a body
ஏனென்றால் நமக்கு ஒரு சரீரம்
இருக்கிறது
நாம் மனுஷர்களா இருக்கிறோம்
we have so many feelings
நிறைய உணர்வுகள் நமக்கு இருக்கிறது
I may feel once I'm oh am I really saved
உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா என்ற உணர்வு வருகிறது
so what
அதனால என்ன
I don't live by my feelings
ஆனால் என்னுடைய உணர்வுகளின்படி நான் வாழ்வதில்லை
I live by faith
நான் விசுவாசத்தின்படி வாழுகிறேன்
and I know I'm saved
நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று எனக்கு தெரியும்
and if I don't feel like reading the bible I say I still read it
எனக்கு வேதத்தை வாசிக்க வேண்டும் போல தோணவில்லை என்றாலும் நான் வாசிக்கிறேன்
I don't feel like going somewhere if god wants me to go I still go
ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்ற விருப்பமே இல்லை ஆனாலும் நான் போகிறேன்
in fact it's a greater credit if you go when you don't feel like going
போக வேண்டும் போல உணர்வு இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் போவீர்களானால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும்.
That's a greater mark of obedience to God.
தேவனுக்கு கீழ்ப்படிதலினுடைய அதிகப்படியான அடையாளம் அது.
When you obey God when you feel like going, that's not a great thing.
எனக்கும் போக வேண்டும் போல உணர்வு இருக்கிறது, தேவனும் போக சொல்கிறார் என்றால் அதற்கு கீழ்ப்படிவதிலே ஒன்றும் பெரிய காரியம்.
You read the Bible when you feel like reading the Bible, that's not a great thing.
வேதத்தை வாசிக்க வேண்டும் போல உற்சாகம் இருக்கிறது, அப்பொழுது வாசிக்கிறதுனால அது பெரிய காரியம் அல்ல.
You read it when you don't feel like reading it.
உற்சாகம் இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கிறீர்கள்,
that's a great thing.
அது பெரிய காரியம்.
In verse 23 he says I got up and went out and I saw the glory of the Lord there.
23rd vasanathile solugirar naan elundirundhu ponen ange kartharudaiya magimikku seriyana magimai paarpom.
When we obey God like this we'll always see the glory of God.
Ippadi naan devanukku keelpadiyum bodhu eppozhudume devanudaiya magimai paarpom.
And then the Lord told him,
piragu devan avanai paathu sonnar,
now when you go,
ippozhudhu nee pogum bodhu,
verse 26, I'll make your tongue stick to the roof of your mouth, you'll be dumb, you cannot say anything.
உன் நாவை உன் மேல்வாயோட ஒட்டிக்கொள்ள பண்ணுவேன், நீ ஒன்றுமே பேச முடியாம ரூமியாய் இருப்பாய்.
And when I speak to you then you speak.
நான் உன்னோட பேசும்போது உன் வாயை திறப்பேன்.
Many lessons we can learn about being a prophet from Ezekiel.
எசேக்கியேல் இடத்திலிருந்து தீர்க்கதரிசியாக இருப்பது எப்படி என்கிற அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்.
There are times when the Holy Spirit says don't say anything.
ஒன்றுமே சொல்லாதே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்.
Then we must be like our tongue stuck to the roof of our mouth, we say nothing.
அப்பொழுது நம்முடைய நாவு மேல்வாயோட ஒட்டிக்கொண்டது போல ஊமையாய் இருக்க வேண்டும்.
Other times the Lord says speak, we speak.
பேசு என்று சொல்லும் பொழுது பேச வேண்டும்.
We must be very sensitive.
நாம் மிகவும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And then here's the Lord asked him to do something very special.
இங்கே விசேஷித்த ஒரு காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் கேட்கிறார்.
He said, I want you to lie on your left side for 390 days.
390 ஆண்டுகள் நீ இடப்பக்கமாக படுத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
In verse chapter 4 verse 4 and 5.
4 அதிகாரம் 4 5 வசனங்கள்.
Now not that he was sleeping though all the time, but when he went to sleep he must always sleep on the left side.
390 நாட்களும் தூங்கிக் கொண்டே இருக்கவில்லை, படுக்க போகும்போது இடது பக்கமாய் ஒரு கை படுக்க வேண்டும்.
After that verse 6 you sleep on the right side for 40 days.
அதற்கு பிறகு 40 நாள் வரைக்கும் நீ வலப்பக்கம் உருக்களித்து படுக்க வேண்டும்.
And then he told him to cook his food on dung.
Then
you read that further in verse 12.
12வது வசனத்திலே பார்க்கிறோம், நீ மனுஷனுடைய கழிந்த கஷ்டத்தின் வரட்டிகளாலே நீ சுடப்படு என்று சொல்கிறார்.
You know, the Lord asked Ezekiel to do some strange things.
வித்தியாசமான காரியங்களை எல்லாம் செய்ய முடியாது சொல்கிறார்.
And other people were watching him and they were assigned to the people.
அவனை கவனித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது.
He said, Lord, I've never been defiled and it's so difficult for me to cook food with human dung.
ஆண்டவரே, இந்த மனுஷ கழிவினுடைய வரட்டியினாலே சூடாக்கி ஒரு ஆகாரத்தை சமைப்பது எனக்கு மிகவும் கஷ்டமான காரியம் என்று
சொன்னார். So he said in verse 15, the Lord said, okay, you can use cow dung instead.
சரி, பரவாயில்லை, நீ மனுஷனுடைய கழிவினாலே செய்ய வேண்டாம், இப்பொழுது ஒரு மாட்டினுடைய கழிவிலே அந்த ராட்டியை வைத்து நீ சூடு என்று சொல்கிறார்.
All this was a sign to the people of Israel as to the way they were going to suffer in the future when they were judged.
நியாயம் தீர்க்கப்படும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி பாடுபட போகிறார்களோ அதற்கெல்லாம் இது ஒரு அடையாளமா இருக்கிறது.
You know, when you want to serve God,
நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய
வேண்டும். You must be willing to eat any food, sleep anywhere, do anything. That's basically what I learned from here.
எந்த ஆகாரத்தையும் புசிப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும், எந்த இடத்திலையும் படுத்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும், என்ன காரியம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும்.
If you're going to seek your own convenience about food and sleep and things like that, you better decide not to serve God.
ஆகாரம், தூக்கம் இது போன்ற வசதிகளிலே தேடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஊழியத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது.
In chapter 7,
7th அதிகாரம்
verse 9,
9வது வசனம்,
we see a title of the Lord that not many people would like to hear.
அநேகர் கேட்பதற்கு விருப்பமில்லாத தேவனுடைய சில பெயர்களை நாம் இங்கே
பார்க்கிறோம். He calls himself the Lord the Smiter.
அடிக்கிறவர் என்று அவருக்கு பெயர்.
What a title.
அவருக்கு என்ன பெயர் பாருங்கள்.
The Lord who smites.
அடிக்கிறவராகிய கர்த்தர்.
That is also the way when people live in sin, that's the way they are to know God.
ஜனங்கள் பாவத்திலே வாழும் பொழுது தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
In chapter 8,
8th அதிகாரம்,
the Lord showed Ezekiel all the idolatry that was going on inside the temple, the reason why God had to judge his people.
தேவாலயத்துக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் தேவன் காண்பித்து இது நிமித்தமாய் தான் நான் நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்பதை கூறுகிறார்.
See, when a man is a prophet, God gives him some understanding of the secret sins going on among God's people.
ஒரு மனிதன் தீர்க்கதரிசியாக இருக்கும் பொழுது ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ரகசிய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு காண்பிக்கிறார்.
He doesn't tell him that this particular person and that particular person is their private life and their sins. No.
இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரகசிய பாவம் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில் இந்த ரகசிய பாவம் இருக்கிறது சொல்லவில்லை.
In a general way.
ஆனால் பொதுவான விதத்தில்.
When he gets up and speaks,
அவன் எழுந்து நின்று பேசும்போது
he'll be revealing the sins of people in the congregation.
அங்கே சபையில் உட்கார்ந்திருக்கிற மக்களுடைய அந்தரங்க பாவங்கள் எல்லாம்
அவர் வெளிப்படுத்துவார். He knows nothing about them.
ஆனாலும் அவர்களை பற்றி இவருக்கு ஒன்றும் தெரியாது.
He will not know which particular person is doing those sins.
ஆனால் இந்த பாவத்தை எந்த தனிப்பட்ட நபர் செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது.
God doesn't do that.
தேவன் அப்படி செய்வதில்லை.
Very rarely.
மிகவும் அரிதாகத்தான் அப்படி செய்வார்.
But we read in 1 Corinthians 14 when a man prophesies the secrets of people's hearts are made manifest.
1 கொரிந்தியர் 14 அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை பேசும்பொழுது மனிதனுடைய அந்தரங்கங்கள் எல்லாம் வெளிரங்கமாகும்.
That's what we see here. God showed Ezekiel the secret sins that these people were committing in secret.
அந்தரங்கத்திலே செய்து கொண்டிருக்கிற அந்தரங்க பாவங்களை குறித்து தேவன் இங்கே எசேக்கியேலுக்கு சொல்கிறார்.
Idols they were worshipping.
அவர்கள் ஆராதித்துக் கொண்டு வந்த விக்கிரகங்கள்.
You read the whole of Ezekiel chapter 8, you see that.
8 அதிகாரம் முழுதுமா நீங்க வாசித்து பார்த்தால் அதை பார்க்கலாம்.
14 the women were weeping for some idol.
அங்கே 14 வசனத்திலே ஸ்திரீகள் விக்கிரகங்களுக்காக பெருமூச்சுவிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள்.
The Lord was saying that's the reason why I'm punishing these people.
இதற்காகத்தான் இதை பார்த்தாயா இதற்காகத்தான் நான் தண்டிக்கிறேன் ஜனத்தை என்று சொல்கிறார்.
So maybe learn the lessons God wants us to learn from this passage.
இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக்கொள்ள உதவி செய்வாராக.
Amen.
Amen.
Welcome to another program of Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்னும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We are studying through the Bible and we have reached the book of Ezekiel.
நாம் இந்த வேதாமத்தை புத்தகமா படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எசேக்கியேல் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம்.
And Ezekiel chapter 9.
எசேக்கியேல் 9 அதிகாரம்.
We read about the Lord sending some executioners verse 1 into the city.
தேவன் அங்கே பட்டணத்திற்கு சில ஆயுதங்கள் தாங்கியவர்களை அங்கே அனுப்புகிறார்.
He is trying to show Ezekiel the reason why the glory of God is departing from his people.
தேவனுடைய மகிமை தம்முடைய ஜனத்தை விட்டு நீங்குகிறது ஏன் என்பதை எசேக்கியேலுக்கு காண்பிக்கிறார்.
The book of Ezekiel is basically a story of the glory of God departing and then coming back.
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் தேவனுடைய மகிமை கடந்து போகிறதையும் மீண்டுமாய் வருகிறதையும் குறித்து பேசுகிறது.
And here he tells these angels to go through the city of Jerusalem and put a mark verse 4 on the foreheads of all those who are groaning over the abominations done in the city.
எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவறுப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷர் நெற்றியிலே அடையாளம் போடு என்று சொல்கிறார்.
And when he does that, there's hardly anybody left.
அப்படி செய்யும்பொழுது அங்கே யாருமே இல்லை.
It's difficult to find anybody who is groaning over the abominations being done in the city.
அந்த பட்டணத்திலே அருவறுப்புகளை நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகிற யாருமே இல்லை.
He says the other executioner, go and kill all those people who don't have this mark.
இந்த அடையாளம் நெட்டில இல்லாத எல்லாரையும் நீ சங்கரித்து போடு என்று இன்னொரு விசாரிப்பு காரணத்தை
சொல்லு. Don't touch anybody who's got the mark.
ஆனால் அந்த நெட்டில அடையாளம் இருக்கிற யாரையும் தொட வேண்டாம்.
You got the picture?
உங்களுக்கு புரிந்து விட்டதா?
All those who are groaning, put a mark on their foreheads.
பெருமூச்சுட்டு அழுகிறவர்களுடைய நெட்டிலே அடையாளம் போடு.
But kill all the others.
மற்றவர்கள் எல்லாரும் கொன்றுவிடு.
And see what happens.
என்ன நடக்கிறது என்று பாருங்க.
First of all the elders get killed.
முதலாவது எல்லா முதியோர்களும் கொல்லப்படுவார்கள். ஆறாம் வசனம்.
That means none of them were concerned about the abominations.
அதனுடைய பொருள் என்னவென்றால் அருவருப்புகளை குறித்து யாருக்குமே பாரம் இல்லை.
All the people in the city.
பிறகு பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும்.
See, this is all a vision.
இவெல்லாம் ஒரு தரிசனம்.
Not actually happening.
இது மெய்யாகவே நடக்கவில்லை.
And then finally, who is left?
கடைசியாக அங்க யார் இருக்கிறார்?
Verse 8, only Ezekiel.
எட்டாம் வசனத்தில் பார்க்கணும் எசேக்கியேல்
ஒரே ஒரு மாத்திரம்தான். Who was concerned about all these abominations?
இந்த அருவருப்புகளை நிமித்தம் பாரப்படுகிற ஒரே மனிதன் எசேக்கியேல் மட்டும்தான்.
And Ezekiel is concerned.
எசேக்கியேல் அதனால் பாரப்படுகிறார்.
There's no remnant also left.
ஆண்டவரே மீந்திருக்கிறவர்கள் யாருமே இல்லையா?
The Lord says the iniquity of the house of Israel and Judah is very great.
இஸ்ரவேலும் யூதாவுடைய அக்கிரமம் மிகப்பெரிதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
And then in chapter 10,
10th அதிகாரம்,
he sees in verse 4 the glory of the Lord lifting up from the cherub to the threshold, that means the gate of the temple.
கர்த்தருடைய மகிமை சேருபின் மேலில் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியில் வரைக்கும் வந்தது.
There you see slowly the glory is departing.
அங்கே தேவனுடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறதை பார்க்கிறோம்.
Because of these reasons.
இந்த காரணங்களினால தான்.
Then in chapter 11 we read the Holy Spirit lifted up Ezekiel and brought him to another part of the Lord's house and told him to prophesy.
இப்பொழுது ஆவியானவர் எசேக்கியேலை தூக்கி தேவனுடைய ஆலயத்தின் இன்னொரு பகுதிக்கு கொண்டு வந்து அங்கே பிரசங்கிக்க சொல்கிறார்.
And finally we see that the glory of God departs from the temple altogether.
கடைசியாக தேவனுடைய மகிமை முற்றிலுமாக தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்குகிறது.
Verse
23.
The glory of the Lord went up from the midst of the city and stood on the mountain.
கர்த்தருடைய மகிமை நகரத்தின் நடுவிலிருந்து எழும்பி கிழக்கே இருக்கிற மலையின் மேல் போய் நின்றது.
That mountain is the Mount of Olives.
அந்த மலையானது ஒலிவ மலை.
That is the same place where the glory of God will finally one day come back when Jesus comes again.
இயேசு மீண்டுமாய் திரும்பி வரும்பொழுது அதே மலையிலே தான் தேவனுடைய மகிமை இறங்க போகிறது மீண்டுமாய்.
When Jesus comes back.
இயேசு திரும்ப வரும்பொழுது.
That's pictured later on in Ezekiel chapter 40 onwards.
அது இந்த இதே காரியம் எசேக்கியேல் 40 அதிகாரத்திலிருந்து காட்சியாக சொல்லப்பட்டிருக்கு.
See, but what were the people saying?
ஆனால் ஜனங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்?
In verse 15 of chapter 11. The Lord was telling Ezekiel, your brothers, your relatives, they have said, go far from the Lord, this land has been given to us for a possession.
இந்த தேசமானது எங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்க.
Now the Lord has given us their land.
இப்பொழுது தேவன் உங்களுக்கு தேசத்தை கொடுத்து விட்டார்.
But he says, tell them, thus says the Lord,
கர்த்தர் இப்படி சொல்கிறார் என்று சொல்.
Though I had removed them far away, yet I was a sanctuary for them a little while in the countries where they had gone.
நான் அவர்களை தூரமாக விட்டு துரத்தி இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் போயிருக்கிற தேசத்திலே அவர்களுக்கு நான் பரிசுத்தமாக இருப்பேன்.
I will gather you out of the countries and I'll bring you back to the land of Israel.
உங்களை ஜனத்திலிருந்து சேர்த்து சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து சேர்த்து உங்களை மீண்டுமா இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரும்.
The Lord told Ezekiel to comfort the exiles in Jerusalem, in Babylon.
அங்கே பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை நீ ஆற்றி தேற்று என்று சொல்கிறார்.
Those are the ones who obeyed God and went to Babylon.
இவர்கள் தான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அங்கே பாபிலோனுக்கு போனவர்கள்.
People in Jerusalem were saying,
ஆனால் எருசலேமில் தங்கிவிட்ட மனிதர்கள் சொல்கிறார்கள்,
ஆஹா, இட்ஸ் குட், தீஸ் ஃபெல்லோஸ் வென்ட், வி டிஸ்ஓபேய் தி லார்ட், வீவ் காட் தி லேண்ட் நவ.
நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்தோம், ஆனாலும் நமக்கு இந்த தேசம் கிடைத்து விட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள்.
And those who obeyed God have lost their property.
தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்து அந்நிய தேசத்துக்கு போய் விட்டார்கள்.
It may look for a while that those who disobey God are prospering.
கொஞ்ச காலத்திற்கு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் செழிப்பது போல தோன்றும்.
But in the long run you'll discover that is the one who obey God who finally get back what God wants them to have.
ஆனால் நீண்ட காலங்களிலே பார்க்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் மீண்டுமாய் வந்து அந்த இடத்தை பெற்றுக்கொள்கிறார்கள்.
Chapter 13, the Lord continues to speak against the false prophets.
13 அதிகாரத்திலே மீண்டுமாய் பொய் தீர்க்கதரிசிகளை குறித்து தேவன் பேசுகிறார்.
He says, woe to the foolish prophets who are following their own spirit, verse 3, and have seen nothing.
ஒன்றுமே தரிசியாமல் இருந்தும் தங்கள் ஆவிய நேவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ என்று சொல்கிறார்.
They see false visions, verse 7.
7 வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் அபத்தமான தரிசனத்தை பார்க்கிறார்கள்.
And when there's a crack in the wall, verse 10 and 11, they don't repair the crack, they just put plaster over it and say everything is okay.
அங்கே ஒரு சுவரிலே வெடிப்பு இருந்தாலும் அதை சரியாக சொல்லாமல் மண்ணு சுவரை வைத்து பூசி இப்பொழுது ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்.
Now this is the mark of all false prophets.
நிறைய எல்லா பொய்த்திருக்கிறவர்களுடைய அடையாளம் இதுதான்.
That they don't repair or show the crack in the wall.
அந்த சுவரில் இருக்கக்கூடியதான வெடிப்பை காண்பிக்கிறதில்லை, அதை சரி செய்வதும் இல்லை.
The sin in God's people, they cover it up.
அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே பாவம் இருக்கிறது, அதை மூடுகிறார்கள்.
If you have a crack in your wall,
உங்களுடைய சுவற்றில் ஒரு வெடிப்பு இருக்குமானால்,
just put some whitewash on it.
அதன் மேலே நீங்கள் சுண்ணாம்பை பூசிவிடுவீர்கள்.
People don't see it.
ஜனங்கள் பார்க்காதபடி.
That's the most foolish thing to do.
அதை செய்வதற்கு புத்தியமான காரியம்
அதுதான். You just want to show others everything is okay.
எல்லாமே நன்றாக இருக்கிறது போல காண்பிக்கிறீர்கள்.
And that's what a lot of pastors and preachers are doing.
அநேக பாஸ்டர்களும் பிரசங்கியாரும் இதைத்தான் செய்கிறார்கள்.
They don't speak against sin to repair that crack.
அங்கே இவ்வளவுதான வெடிப்பை சரிபடுத்துவதற்காக அந்த பாவத்தை குறித்து பேசுவதில்லை.
In Ezekiel chapter 16,
எசேக்கியேல் 16 அதிகாரம்,
we see a very beautiful picture of God's love for fallen man.
விழுந்து போன மனுஷன் மீது தேவன் காண்பிக்கிற அன்பை குறித்து ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
It's pictured like a helpless girl who was lying thrown out in the on the roadside.
உதவியற்ற ஒரு ஸ்திரீ ரோட்டிலே ரோட்டின் பக்கமாய் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம்.
As a little girl,
ஒரு சிறு பெண்,
and God picks her up.
தேவன் அந்த பெண்ணை தூக்குகிறார்.
Helps her to come to adulthood.
வளரும்படியாய் தேவன் வளர்த்துகிறார்.
And then marries her.
அதற்கு பிறகு அந்த பெண்ணை கல்யாணம்
பண்ணுறேன்.
இதுதான் நம்முடைய ரட்சிப்பின்
காட்சி. Ezekiel 16 is a beautiful picture of that.
எசேக்கியேல் 16 அதிகாரம் அருமையான ஒரு காட்சி.
And then in this chapter,
இந்த அதிகாரத்திலே,
we are told in verse 49 about the real reason why Sodom was judged.
சோதோம் ஏன் நியாயந்தீர்க்கப்பட்டது என்பதற்கு மெய்யான காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
We know that the predominant sin in Sodom was sexual sin.
சோதோமிலே காணப்பட்ட பிரதான பாவம் பாலியல் சம்பந்தமான பாவம்.
But what is the reason for sexual sin?
அங்கே பாலியல் பாவத்திற்கு என்ன காரணம்?
And it's good for us to know that because many people, most of us, young people especially, are struggling with sexual sin.
அநேக மக்கள் விசேஷமாக வாலிபர்கள் இந்த பாலியல் இச்சை பாவத்தினாலே போராடி கொண்டிருக்கிறார்கள்.
Even if not outwardly, at least in the thoughts.
வெளிப்பிரகாரமாக இல்லாவிட்டாலும் தங்களுடைய சிந்தையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள்.
Here is something that can help you.
இங்கே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்தை
சோதோமின்
பாவம் என்ன?
It was not sexual sin first.
அது முதலாவது பாலியச்சியின் பாவம் அல்ல.
It was pride.
அது பெருமை.
Do you know that there is a very close connection between pride and sexual sin?
பெருமைக்கும் பாலியச்சை பாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று தெரியுமா?
A humble person finds it much easier to overcome sexual sin.
பாலியச்சை பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு தாழ்மையான மனிதனுக்கு எளிதாக இருக்கும்.
The other thing it says here is there plenty of food.
இன்னொரு காரியம் பார்க்கிறோம், ஆகாரத்தின் திரட்சி.
The love of good food.
நல்ல ஆகாரத்தின் மேல் இருக்கக்கூடிய
gluttony.
பெருந்தினிக்காரன்.
Do you know there's a close connection between that and sexual sin?
இந்த காரியத்திற்கும் பாலிய இச்சைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று
தெரியும். Do you know that if you fast and discipline yourself, you can overcome sexual sin better?
உபவாசித்து உங்களை நீங்களே கட்டுப்பாடு பண்ணிக் கொண்டிருந்து சொன்னால் பாலிய இச்சை பாவத்தை எளிதாக மேற்கொள்ள முடியும்.
Third thing is careless ease.
மூன்றாம் காரியம் நிர்விசாரமான சாங்கோபாங்கம்.
Laziness.
சோம்பல்தனம்.
You know there's a close connection between laziness and sexual sin.
சோம்பேறித்தனத்திற்கும் பாலியச்சை பாவத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது.
You can overcome sexual sin if you keep yourself busy in the Lord's work instead of being lazy.
சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு பதிலாக தேவனுடைய ஊழியத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நீங்கள் பாலியச்சை மேற்கொள்ள முடியும்.
The fourth thing mentioned in verse 49 is not caring for the poor and the needy.
நான்காவது பாவம் சிறுமையும் எளிமையுமானவர்களை கவனிக்காமல் இருப்பது.
Do you know there's a close connection between a lack of concern for others and sexual sin?
மற்றவர் மீது இருக்கக்கூடியதான கரிசனை அது குறைவுபடும் பொழுது அதற்கும் பாலியச்சைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது.
If you want to overcome sexual sin, why not begin with these four easy areas first?
ஆகவே பாலியச்சை மேற்கொள்ள வேண்டுமானால் ஏன் இந்த நான்கு எளிதான காரியங்களிலே நீங்கள் ஆரம்பிக்க கூடாது?
That's a very helpful verse.
இது மிகவும் நல்ல ஒரு வசனம்.
In chapter 18,
18th அதிகாரம்.
Nowadays there's a lot of confusion in many people's minds concerning generational curses.
வம்ச வழியாய் வரக்கூடிய சாபங்களை குறித்து அநேகருக்கு சில குழப்பங்கள்
இருக்கு. There are Christian preachers who are preaching that.
இன்றைக்கு கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இதை குறித்து பிரசங்கிக்கிறார்கள்.
You are suffering today because your great grandfather worshiped some idol or did some black magic.
உன்னுடைய முன்னோர்கள் சில மந்திர தந்திரத்தை செய்தபடியாலே இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள்.
I'll tell you what that is.
அது என்ன என்று சொல்கிறேன்.
It's a lot of garbage.
அதெல்லாம் குப்பை.
It is rubbish.
அது தேவையில்லாத காரியம்.
There is no such teaching in scripture.
வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு போதனையே இல்லை.
When we are born again,
நாம் மறுபடியும்
பிறக்கும்போது, we are cut off from our old connection with Adam and our father, grandfather, everybody.
நம்முடைய தாத்தா, பாட்டி, பூட்டன், முன்னோர்கள் எல்லாருடைய தொடர்பும் அங்கே அற்று போகிறது.
That tree called Adam, we are cut off from that.
ஆதாம் என்கிற அந்த மரத்திலிருந்து நாம் வெட்டப்பட்டு விட்டோம்.
We are grafted into another tree called Christ.
இப்பொழுது கிறிஸ்தியன் இன்னொரு மரத்தோடு கூட ஒட்டப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் பிறந்திருக்கிறோம்.
Now my heritage is in Christ.
இப்பொழுது என்னுடைய முன்னோர் வம்சம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக.
I don't have any grandfather over there.
அங்கே எனக்கு தாத்தா அங்கே இல்லை. எனக்கு தேவன் தான் பிதாவாக இருக்கிறார்.
I have no connection with whether my great grandfather did black magic.
என்னுடைய பூட்டனார் தந்திரம் செய்தாரா மந்திரம் செய்தாரா என்றெல்லாம் எனக்கு
தெரியும். I'm not in that tree.
என்னடா இப்பொழுது நான் அந்த மரத்தில் இல்லை.
Remember this.
இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Don't let these foolish preachers get you into bondage.
புத்தியீனமான பிரசங்கியார்கள் உங்களை கட்டுக்குள்ளாக கொண்டு வர அனுமதிக்க வேண்டாம்.
Things which are not in scripture.
வேதத்தில் இல்லாத காரியங்களை போதிக்க அனுமதிக்க வேண்டாம்.
So many things being preached in Christendom today which have no foundation in God's word.
இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலே அஸ்திபாரம் இல்லாத பல காரியங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது.
A generation of people who are ignorant of God's word who are swallowing all these lies.
தேவனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சந்ததியானது தேவனுடைய வார்த்தை அறியாத சந்ததியா இருக்கிறது. இந்த பொய்கள் எல்லாம் அப்படியே விழுங்கி
விடுகிறார்.
கட்டுக்குள்ளாய் போய் விடுகிறார்.
And paying these preachers to listen to all this rubbish.
இந்த குப்பையை எல்லாம் கவனிப்பதற்காக பிரசங்கியாருக்கு பணம் கொடுக்கிறார்.
Now see chapter 18 of Ezekiel.
18th அதிகாரம் எசேக்கியேலை
பாருங்க. Verse 2.
இரண்டாம் வசனம்.
What do you mean by using this proverb that the fathers have eaten sour grapes and the children's teeth are set on edge?
பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள் பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயின்ற என்று பழமொழியை நீங்கள்
that's just not going to happen.
இது அப்படி நடப்பதில்லை என்று சொல்கிறது.
If the fathers ate sour grapes, and their own teeth will be set on edge.
பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றால் அவருடைய பல்தான் கூசும்.
I mean that's common sense.
இது ஒரு பொதுவான அறிவு.
How can my father eat a sour grape and my teeth be set on edge?
எங்க அப்பா திராட்சை காயை தின்னால் புளிப்பான திராட்சை காயை தின்னால் என்னுடைய பல் எப்படி கூசும்?
If somebody, my father eats a raw mango.
என்னுடைய அப்பா ஒரு மாங்காயை சாப்பிடுகிறார்.
And his teeth are set on edge.
அவருடைய பல் கூசுகிறது.
That's got nothing to do with me.
அதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை.
Unless I eat the same mango.
அதே மாங்காய் நான் சாப்பிட்டால் தான் என்னுடைய பல் கூசும்.
It's so clear.
இது மிகவும் தெளிவாக இருக்கிறது.
And here 2500 years ago the Lord said this proverb is never going to be used anymore.
2500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பழமொழியை இனிமேல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார்.
But there are well-known Christian preachers writing all this rubbish in books and circulating it today.
இன்றைக்கு மிகவும் பிரபலமான கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய புத்தகங்களிலே எழுதி அதை பலருக்கு அனுப்புகிறார்கள்.
I want to tell you the good news, Galatians 3:13, Christ has become a curse and there's no curse for you.
கலாத்தியர் 3:13-லே கிறிஸ்து நமக்காக சாபமானார், நமக்கு நீ சாபமில்லை என்று நல்ல செய்தி உங்களுக்கு
சொல்றேன். There won't be any curse on your children because your great grandfather worshipped an idol.
உங்களுடைய தாத்தா முன்னோர்களும் விக்கிரகங்களை வணங்கினபடினாலே உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட
Be free from today onwards.
இன்றிலிருந்து விடுதலையாக இருங்கள்.
In chapter 22 verse 30 is a heart cry of God.
22 அதிகாரம் 30 வசனத்திலே தேவனுடைய இருதயத்தின் கதறலை நாம் பார்க்கிறோம்.
He says, I searched for a man who will stand in the gap and pray for this land, but I didn't find anybody.
திறப்பின் வாசலில் நின்று என்னுடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவன் உண்டோ என்று பார்த்தேன், நான் ஒருவரையும் காணவில்லை என்று.
God is looking for people like that who will stand in the gap.
திறப்பின் வாயில் நிற்கத்தக்கதாக மனிதன் உண்டோ என்று இன்றைக்கும் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார்.
In chapter 28 we read God speaking to the king of Tyre.
தீருவின் ராஜாவினிடத்திலே தேவன் பேசுகிறது 28 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
The real king of Tyre was the devil.
உண்மையான தீருவின் ராஜா பிசாசு.
He is the king of the whole earth.
அவன் தான் பூமி முழுவதுக்கும் ராஜாவாயிருக்கிறார்.
Jesus called him the ruler of this world.
இந்த உலகத்தின் அதிபதி என்று இயேசு அவனை அழைத்தார்.
And so you find a little bit of what is said here refers to the devil.
ஆகவே இங்கு சொல்லப்பட்ட ஒரு சில காரியங்கள் பிசாசை குறிக்கிறதா
இருக்கு. 12 onwards.
12 வசனம் முதல்.
Take up a lamentation over the king of Tyre.
தீரு ராஜாவை குறித்து புலம்புகள்.
You had the seal of perfection, full of wisdom, perfect in beauty. You were in Eden, the garden of God.
நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன்.
Verse 14, you were the anointed cherub who covers and I placed you there.
நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், நான் உன்னை அந்த இடத்திலே வைத்தேன்.
We know the earthly king of Tyre was never in Eden.
பூமிக்குரிய தீருவின் ராஜா ஏதேனில் இல்லை என்று நமக்கு தெரியும்.
But this is similar to what we saw in Isaiah 14.
ஏசாயா 14 அதிகாரத்திலே பார்த்த அதற்கு ஒப்பான வார்த்தைகள்.
You see, Satan was possessing this earthly king.
சாத்தான் இந்த பூமிக்குரிய ராஜாக்களை அவன் பிடிக்கிறான்.
And like sometimes when we speak to a demon possessed person, we speak to the person and sometimes to the demon in that person.
சில சமயத்தில் பிசாசு பிடித்தவர்களிடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சில சமயத்தில் அவரோடு கூட பேசுகிறோம், சில சமயத்தில் பேசும்பொழுது அந்த பிசாசு கூட.
So here is the same thing.
அதே போலதான் இங்கே.
Speak to the king of Tyre and to the devil who is inside him.
அங்கே தீருவின் ராஜாவினிடத்தில் பேசுகிறார், அந்த அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிசாசு.
And speak to the devil.
அங்கே பிசாசினத்தில் பேசுகிறார்.
See, you were in Eden.
நீ ஏதேனில் இருந்தாய்.
That's what God is saying.
இதை தான் தேவன் இங்கே
சொல்கிறார். That teaches us.
இது எதை போதிக்கிறது?
One thing which you don't find anywhere else in scripture.
வேறுதுல எங்கும் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
There was an Eden in Genesis 1 verse 1.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலே ஒரு ஏதேன் இருந்தது.
Which God destroyed when Lucifer fell.
லூசிபர் கீழே விழுந்த உடனே அதை தேவன் அழித்தார்.
And the Eden in Genesis 2 is a remake of that original Eden.
2 அதிகாரத்திலே ஆதியாகமத்திலே காணப்படுகிற ஏதேன் முன்னால் அழிந்து போன ஏதேன் மீண்டுமாய் உருவாக்கப்பட்டது.
How do we know?
எப்படி நமக்கு தெரியும்?
Because he says here, you were in Eden.
நீ ஏதேனில் இருந்தாய் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
Not in Genesis 3.
ஆதியாகமம் 3 அதிகாரத்திலே.
This is when God placed him there as an anointed cherub in verse 14 we read.
14 வசனத்திலே பார்க்கிறோம், காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்.
And that's what made the devil jealous that somebody else had come to replace him in Eden in Genesis chapter 2.
ஆதியாகமம் 2 அதிகாரத்திலே நான் இருந்த ஏதேனிலே வேறு ஒருவன் வருகிறானா என்று அவன் பொறாமைக்குள்ளாய் கடும் கோபத்துக்குள்ளாய் மாற்றி.
I am determined to get him out.
ஆகவே அவனை எப்படியாவது அந்த தோட்டத்தை விட்டு விரட்ட வேண்டும்.
And he succeeded.
அவன் ஜெயித்து விட்டான்.
Be careful.
ஜாக்கிரதையா.
The devil doesn't like that you got the anointing now which he had once upon a time.
ஒரு காலத்திலே அவனுக்கு இருந்த அபிஷேகம் இன்று உனக்கு வந்து விட்டது என்பதனாலே சாத்தான் மீது
கோபமாயிருக்கிறான். He was the anointed cherub.
அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று
பார்க்கிறோம். Today you are anointed in the Holy Spirit.
இன்றைக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறாய்.
I tell you the devil is after every person who is anointed with the Holy Spirit.
அபிஷேகம் பரிசுத்தவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவன் மீதும் பிசாசு கோபமாயிருக்கிறான்.
Verse 17, his heart was lifted up because of his beauty.
அவனுடைய அழகினாலே அவன் இருதயம் மேட்டிமையாயிற்று.
That's how we became the devil.
இப்படி தான் அவன் பிசாசாய்
மாறினான். When our heart becomes proud of anything God has given us.
தேவன் நமக்கு கொடுத்த எந்த காரியத்தை நிமித்தமாகவது நம்முடைய இருதயம் மேட்டிமையடைந்ததானால்,
intelligence,
புத்தி,
good looks,
நல்ல அழகு,
wealth,
ஐஸ்வர்யம்,
good children,
நல்ல பிள்ளைகள்,
anything, bible knowledge, spiritual gifts,
வேத அறிவு, ஆவிக்குரிய வரங்கள்,
you become proud in your heart, the devil takes over.
உன் உள்ளத்திலே மேட்டிமையடைந்தால் பிசாசு உன்னை எடுத்துக் கொள்வான்.
We're looking at some of the important chapters.
நாம் முக்கியமான அதிகாரங்களை மட்டும் பார்த்துக் கொண்டு
வருவோம். Chapter 33, Ezekiel is called a watchman.
33 அதிகாரத்திலே எசேக்கியேலை ஒரு காவலாளி என்று பார்க்கிறோம்.
When I tell the wicked man you're going to die and you don't warn him, then you're guilty.
ஒரு துன்மார்க்கனை நோக்கி நீ சாகவே சாவாய் என்று நான் சொல்கிறேன், நீ அப்படி அவனுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் நீதான் அவனுடைய ரத்தப்பழி உண்மையில் இருக்கும்.
Verse 8.
8 வசனம்.
But if you warn him,
அவனை நீ எச்சரித்து
and he doesn't turn
அவன் திரும்பாவிட்டால்
then you are not guilty
நீ குற்றமற்றவன்
அல்ல குற்றமற்றவன் இருக்கிறாய் we have a responsibility to share God's word with people around us who are on their way to hell
நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறதான அந்த மக்களோடு கூட நம்மை சுற்றி இருக்கிற மக்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும்
and evangelists especially have been appointed as watchmen to take that word to those people
இந்த வார்த்தையை மக்களிடத்தில் எடுத்து செல்ல முடியாக விசேஷமாக சுவிசேஷகனுக்கு தேவன் வேலையை கொடுத்திருக்கிறார்
we are all called to be witnesses
நாம் எல்லாரும் சாட்சியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்
some are called to be evangelists
அதிலே ஒரு சிலர் சுவிசேஷகர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்
the special watchmen God has appointed
தேவன் நியமித்திருக்கிறதான விசேஷித்த காவலாளர்கள் அவர்கள்
other people about the fact that they are lost
அவர்கள் வழிவிலகி போய்விட்டார்கள் என்பதை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும்
if you are a watchman you better do your job
ஆகவே நீ காவலாளியா இருப்பாயானால் நீ அந்த வேலையை செம்மையாய்
chapter 34 is a great chapter for shepherds
34 ஆம் அதிகாரம் மேய்ப்பர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல அதிகாரம்
where the lord rebukes the shepherds for not taking care of the sheep
தங்களுடைய மந்தையை பாதுகாக்காதபடியினாலே தேவன் அங்கே கடிந்து கொள்கிறார்
he says the trouble with you people is that you're feeding yourselves
நீங்கள் உங்களையே போஷித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதான் உங்களுடைய பிரச்சனை
and not caring for the sheep
மந்தைக்காக நீங்கள் கவலைப்படுவதில்லை
and here is a beautiful promise here
இங்கே ஒரு அருமையான வாக்குத்தத்தம்
இருக்கு verse 26 that there will be showers of blessing around you
உங்களை சுற்றிலும் ஆசீர்வாதமான மழை பொழியும் என்று சொல்கிறார்
the outpouring of the holy spirit on shepherds
மேய்ப்பர்கள் மீது பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றுதல்
in chapter 36
36 ஆம் அதிகாரம்
verse 25 to 37
25 முதல் 37
வரை is a beautiful description of new covenant life
புது உடன்படிக்கை வாழ்க்கை குறித்ததன அருமையான ஒரு காரியத்தை இங்கே விவரித்து சொல்லப்பட்டது
I will cleanse you first of all verse 25
25 ஆம் அதிகாரம் நான் உங்களை சுத்தமாக்குவேன்
and I'll give you a new heart
நவமான இருதயத்தை தருவேன்
and a new spirit within you
ஒரு புதிய ஆவி உங்களுக்கு
தருவேன் and then I'll put my holy spirit within you
பிறகு உங்களுக்குள்ளாக என்ற பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன்
and fruit will come forth from you verse 30
30 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள்
and when all this happens
இவைகள் நடக்கும் பொழுது
you will detest yourself in verse 31 for all the sins in your life
உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்கள் அக்கிரமங்களை நீங்களே அறுவறுப்பீர்கள்
one mark of real conversion is a great sorrow for our sinful life
மெய்யான மனம் திரும்புதலின் ஒரு அடையாளம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து அதிகமாக நாம் துக்கம் கொண்டிருப்போம்
chapter 37 we see a parable of resurrection
37 ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலை குறித்தான ஒரு உவமையை வாசிக்கிறோம்
those dry bones are a picture of our spiritual condition
உலர்ந்த எலும்புகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலையை சொல்லுகிறதா
initially
ஆரம்பத்திலே
and the first thing god does is
தேவன் அங்கே செய்கிற முதல் காரியம்
proclaim god's word
தேவனுடைய வார்த்தை அறிவி
prophesy verse 4
நான்காம் வசனம் தீர்க்கதரிசன முறை
and as we hear god's word flesh comes upon the bones
தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே சதை அந்த எலும்புக்குள்ளாய் வந்து
ஒட்டிக்கொள்ளும்
அது போதுமானதல்ல
then the holy spirit has to come the breath of god
தேவனுடைய சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவர் அங்கே வர வேண்டியிருக்கிறது
then they stand up and become a great army verse 10
அப்பொழுது 10 ஆம் வசனத்திலே வாசிக்கிறது போல அவர்கள் காலூன்றி எழுந்து பெரிய சேனையாய் எழும்புகிறார்
notice again the joint operation of the word of god and the holy spirit
தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து கிரியை செய்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள்
from a dry bone state to an army
உலர்ந்த எலும்புகள் என்ற நிலையிலிருந்து ஒரு பெரிய சேனையாக எழும்புகிறது
you need prophecy the word of god and the power of the holy spirit
தீர்க்க தரிசனமாகிய தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானுடைய பலனும் உங்களுக்கு தேவை
chapter 38 and 39 speak of the battle of armageddon just before the coming of christ
கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த அர்மகதோன் யுத்தத்தை குறித்து 38 39 அதிகாரங்கள் சொல்கிறது
chapter 40 to 48 are a picture of new covenant life
40-லிருந்து 48 வரை புது உடன்படிக்கையின் வாழ்க்கை குறித்ததன ஒரு காட்சியை
பார்க்கிறோம் The new temple
புது ஆலயம்
The new Jerusalem
புது எருசலேம்
And there are a few things here I want to show you
ஒரு சில காரியங்களை உங்களுக்கு இங்கே காண்பிக்க
வருகிறேன் Chapter 43 verses 10 to 12
43 ஆம் அதிகாரம் 10-லிருந்து 12 வரை
He says show this pattern to the house of Israel if they are ashamed of their iniquities
தங்களுடைய அக்கிரமங்களை குறித்து வெட்கப்படுவார்களானால் இந்த ஆலயத்தின் மாதிரி அவர்களுக்கு காண்பிக்கும்
If they are not ashamed don't show it to them
தங்களுடைய அக்கிரமங்களை குறித்து வெட்கப்படாவிட்டால் இதை காண்பிக்க
வேண்டாம் God reveals the plan of the church the new testament church to those who are sorry for their sins
தங்களுடைய பாவத்திற்காக துக்கப்படுவர்களுக்கு தான் தேவன் புது உடன்படிக்கையின் சபையின் மாதிரியை தேவன் காண்பிப்பார்
There is a law for God's house
தேவனுடைய ஆலயத்திற்கென்று ஒரு பிரமாணம் உண்டு
That is in verse 12
12 ஆம் வசனத்தில்
பார்க்கிறோம் The whole area will be most holy
அந்த முழு எல்லையும் மிகவும் பரிசுத்தமாக இருக்கும்
இந்த டேபர்னாக்கல் அண்ட் டெம்பிள் ஒன்லி ஒன் ஸ்மால் ஏரியா வாஸ் கால்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்
ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரே ஒரு பகுதி மட்டுமே மகா பரிசுத்த ஸ்தலம் என்று எண்ணப்படுகிறது
இந்த நியூ கவெனன்ட் சர்ச்
ஆனால் இந்த புது உடன்படிக்கை சபையில்
அவுட் ஆஃப் கோர்ட் இஸ் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்
வெளி பிரகாரமும் கூட மகா பரிசுத்த ஸ்தலம் தான்
மோஸ்ட் ஹோலி
எல்லாமே மகா பரிசுத்த
ஸ்தலம் நோ அவுட் ஆஃப் கோர்ட் நோ ஹோலி பிளேஸ்
அங்கே பிரகாரம் என்றும் பரிசுத்த ஸ்தலம் என்றும்
தனியாக ஹோலினஸ்
முழுமையான பரிசுத்தம்
தட்ஸ் தி லா
இதுதான் பிரமாணம்
In chapter 44,
44 ஆம் அதிகாரம்
you know the Lord speaks about two types of priests.
இரண்டு விதமான ஆசாரியர்களை குறித்து தேவன் பேசுகிறார்.
The backslidden Levites,
பின்வாங்கி போன லேவியர்கள்
and the whole hearted sons of Zadok verse 15
முழு இருதயமுடைய சாதோக்கின் புத்திரர் 50ஆம் அதிகாரம்
the others can serve the people he says
மற்றவர்கள் ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள்
but the priests sons of Zadok can come and minister to me
15ஆம் வசனத்திலே சாதோக்கின் பிள்ளைகளோ எனக்கு ஊழியம் செய்யலாம் என்று சொல்கிறார்
it's a far greater thing to minister to the Lord than minister to the people
ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது மிகவும் பெரிய காரியம்
God wants us in all our service to minister to him like the sons of Zadok
இங்கே சாதோக்கின் புத்திரரை போல நம்முடைய எல்லா ஊழியத்திலேயும் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது அவருக்கு சேவை செய்ய முடியாது
study that passage from verse 15 onward
15ஆம் வசனத்திலிருந்து இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள்
Chapter 47
47ஆம் அதிகாரம்
From this new covenant church
இந்த புது உடன்படிக்கை சபையிலிருந்து
flows rivers of living water
ஜீவ தண்ணீருடைய நதிகள் புறப்பட்டு ஓடுகிறது
The prophecy the scripture that Jesus quoted in John 7 is actually this scripture
யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன வார்த்தையானது இங்கிருந்து தான் எடுத்து சொல்லியிருக்கிறார்
Where it begins like a little trickle in chapter 47
47ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறு சொட்டு சொட்டாக அங்கே ஆரம்பிக்கிறது
and First of all water up to the ankles verse 3
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் அது முழங்கால் வரை கணுக்கால் வரை வருகிறது
then up to the knees
முழங்கால் வரை வருகிறது
and then up to the waist
அதற்கு பிறகு இடுப்பு வரை வருகிறது
and then so high that you have to swim in it
இப்பொழுது அது மிகவும் அதிகமாக அந்த தண்ணீர் எழுமினபடினாலே நீங்கள் அதில் நீந்தத்தான் வேண்டும்
slow development into a spirit filled life
அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைவினுடைய மெதுவான ஒரு முன்னேற்றம்
it's only when you completely come into the spirit filled life that your feet go off the earth
நீங்கள் முழுமையாக ஆவியில் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது தான் உங்களுடைய கால் பூமியிலிருந்து மேலே தூக்கப்படுகிறது
then you can't go where you like
அதற்கு பிறகு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும்
as long as your feet are on the earth you can have the operation of the holy spirit but you walk wherever you like
நீங்களுடைய பாதங்கள் பூமியில் தொட்டுக்கொண்டிருக்கிற வரைக்கும் ஆவியினுடைய கிரியையும் இருக்கும் ஆனால் நீங்கள் எங்கே விரும்புகிறீர்கள் அங்கே போவீர்கள்
once you are filled with the spirit
ஆனால் ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது
like Ezekiel you can't go where you like
Ezekiel போல நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு நீங்கள் போக முடியாது
we are led by the spirit detached from the earth
நாம் பூமியிலிருந்து விடுபட்டு நாம் ஆவியினாலே நடத்தப்படுகிறோம்
to do God's will
தேவனுடைய சித்தத்தை செய்ய
and finally the name of this new covenant church
இந்த புது உடன்படிக்கை சபையினுடைய பெயர்
last part of verse 35 of chapter 48
48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்
கடைசி பகுதி
கடைசி வாசகம்
the Lord is there
கர்த்தர் அங்கே இருக்கிறார்
Jehovah Shammah
யெகோவா ஷம்மா
the Lord is there
கர்த்தர் அங்கே இருக்கிறார்
that's the main feature of the new covenant church
புது உடன்படிக்கை சபையினுடைய முக்கியமான அம்சம்
not a pattern
ஒரு முறைமை அல்ல
பட் தி பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ்
இயேசுனுடைய பிரசன்னம்
மே தி லார்ட் ஹெல்ப் அஸ் டு பில்ட் such a church
இப்படிப்பட்ட சபையை கட்டுவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் உதவி செய்வாராக
ஆமென்
ஆமென்